الحمد لله الواحد القهار، والصلاة والسلام على سيدنا محمد المختار، وعلى آله الأطهار وأصحابه الأخيار آناء الليل وأطراف النهار. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا. அருளாளன் அன்பாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அழகு நாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவன் ஆரம்பம் முடிவு இல்லாதவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணக்கத்துக்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தோழர்கள், குடும்பத்தவர்கள், அவர்களின் வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அடிபணிந்து அவனது உத்தரவுகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும்படியும், அவன் ஏவியவற்றை எடுத்தும் விலக்கியவற்றை தவிர்ந்து வாழும்படியும் முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் வந்து போவது சகஜம். மனித வாழ்க்கை என்பது அப்படித்தான். வெறும் இன்பமாகவே ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அமைந்து விடுவதும் இல்லை, வெறும் துன்பமாகவே ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அமைந்து விடுவதும் இல்லை. சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும், இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். கஷ்டத்துடன் இலேசி இருக்கின்றது, அந்த கஷ்டத்துடன் இலேசி இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அடிக்கடி ஓத கேட்கக்கூடிய சூரத்துல் இன்ஷிராஹ், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் என்ற சூராவிலே கூறி வைத்திருக்கிறான். இந்த இரண்டு ஆயத்துகளின் வெளிச்சத்திலே அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, மனித வாழ்க்கையிலே கஷ்டமும், மனித வாழ்க்கையிலே சிரமமும், அதே போன்று மனித வாழ்க்கையிலே இன்பமும் சுகமும் மாறி மாறி வரக்கூடியவை. ஏற்றம் இறக்கம், மேடு பள்ளம் என்பதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சகஜமானவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு அவன் சுகமாக இருக்கக்கூடிய காலத்தில், அவனுடைய வாழ்க்கை செழிப்பான நாட்களாக இருக்கக்கூடிய காலத்திலே, எப்படி அவன் அல்லாஹுவோடு தனது உறவையும் மனிதர்களோடு தனது உறவையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லித் தந்திருக்கிறான். அதுக்கு மாற்றமாக அவனுக்கு துன்பம், துயரம், இடுக்கன், பீடை ஏற்பட்டு விட்ட காலத்திலே அல்லாஹுவுடன் அவனுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், மனிதர்களுடன் அவனுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி வைத்திருக்கிறான். இது அந்த மனிதனை பொறுத்தது. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இன்பமான காலம், சொகுசாக வாழ்கிறான், சுகமாக வாழ்கிறான், அவனுடைய அந்த வாழ்க்கையை பார்த்து பிற மனிதன் அவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. ஒரு மனிதன் அவனுக்கு துக்கம் வந்து இருக்கிறது, அவதியுறுகிறான், பீடை ஏற்பட்டிருக்கிறது, பிணியில் மாட்டிக்கொண்டிருக்கிறான், இப்படியான காலத்திலே மற்றவர் அவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெறிப்படுத்தி வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு துன்பங்கள், துயரங்கள் பீடித்து ஆட்கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலே நாம் அவனுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை சோதித்திருக்கிறான் என்றால், அந்த மனிதன், சோதனைக்குட்பட்ட மனிதனை பார்க்கும் போது முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது, இப்படியான சோதனை, இப்படியான இடுக்கண், இப்படியான அவலத்திலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கக்கூடிய அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதாகும். ஒரு மனிதனை பார்க்கிறோம், அங்க குறைபாடுகளோடு இருக்கிறான். ஒரு மனிதனை பார்க்கிறோம், புலன் குறைபாடுகளோடு இருக்கிறான். ஒரு மனிதனை பார்க்கிறோம், வழக்கு வம்பிலே மாட்டிக்கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவனுக்கு பெரும் கஷ்டம். இன்னும் ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவன் எல்லா வகையிலும் மனிதர்களுடைய உதவிகளிலே தங்கி வாழக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஓயாத சோதனைகள். இப்படியானவர்களை என்னென்ன விதங்களிலே பார்க்கின்றோமோ அந்தந்த கட்டங்களிலெல்லாம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மபுத்தலாத்தபி வஃபவ்வலனி அலா கசீரிம் மிம்மன் ஹலக தஃவீலா என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுக்கு போதித்திருக்கிறார்கள். துன்பத்திலே துயரத்திலே இருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து இந்த துஆவிலே நாம் என்ன கேட்கின்றோம் என்றால், முதலாவதாக அந்த துஆவிலே அல்லாஹ்வுக்கு புகழை சூடுகின்றோம். அல்லாஹுவை புகழ்கிறோம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் எப்படியானவன் என்றால், அந்த மனிதனை பார்த்துத்தானே இதனை நாம் சொல்லுகிறோம். உம்மை எதனை கொண்டு பீடித்திருக்கிறானோ, உம்மை எதனை கொண்டு சோதித்திருக்கிறானோ, அல்லாஹ் அதிலிருந்து எனக்கு ஆரோக்கியத்தை தந்தவன் அவனே. உமக்கு எதனை சோதித்திருக்கிறானோ, எதனை கொண்டு உம்மை சோதித்திருக்கிறானோ, அதிலிருந்து எனக்கு ஆரோக்கியத்தை தந்தவனும் அவனே. அவன் படைத்த ஏராளமானவற்றை விட என்னை சிறப்பாகவும் அவன் ஆக்கி வைத்திருக்கிறான். அவனே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹுவை புகழ்ந்து அந்த மனிதனை பார்க்கும் போது நாம் வாயார அல்லாஹுவை புகழ வேண்டும். அப்படியான சோதனை, அப்படியான இடுக்கண், அப்படியான கஷ்டம், அது எனக்கு வந்து விடாமல் அல்லாஹு தாலா பாதுகாத்திருக்கிறானே என்ற வகையில் அல்லாஹு தாலாவை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று முதலாவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு ஒரு ஒழுக்கத்தை சொல்லித் தந்தார்கள். பிறகு அந்த மனிதனை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் மீது இறங்க வேண்டும். நமது உள்ளம் அவனுக்காக கசிய வேண்டும். நமது இதயம் அவனுக்காக இறங்க வேண்டும். நமது இதயம் அவனுக்காக இலக வேண்டும். ஆஹா, அவனும் ஒரு படைப்பாய்த்து என்னை போன்று சுகத்தை துக்கத்தை உணரக்கூடிய ஒரு மனிதன், என்னை போன்று பசி தாகம் உறக்கம் ஆசைகளை உள்ள ஒரு மனிதன். அவனுக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கின்றது என்றால், அல்லது அவனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கின்றது என்றால், அல்லது அவனுக்கு இப்படி ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கின்றது என்றால், இது எனக்கு நாளை ஒரு நாள் வர முடியாது என்று என்ன நிச்சயம் இருக்கிறது? நாளை எனக்கு இதே நிலை ஏற்படலாம். இந்த கதைக்கு நான் ஆளான நேரத்திலே எனது மனோநிலை எப்படி இருக்கும்? அந்த சிந்தனையோடு உணர்வோடு அவனுடைய நிலையை கண்டு நாம் இறங்க வேண்டும். இது இஸ்லாமுக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு ஒழுக்கம். மூன்றாவதாக, அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அவனை தேற்ற வேண்டும். அந்த மனிதனோடு அமர்ந்து ஆறு அமர் அவனோடு பேசி நான்கு ஆறுதல் வார்த்தைகளை அவனுக்கு சொல்லி, இப்படித்தான் மனித வாழ்க்கை என்பது. பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், இடுக்கங்கள் வரும். இப்படியான நிலைகளிலே நாம் மனம் கலந்து போய்விடக் கூடாது. அல்லாஹு தாலாவிடம் நமது கைகளை ஏந்துவதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவிடத்திலே நமது பிரச்சனைகளை சொல்ல வேண்டும், முறையிட வேண்டும் என்று அந்த மனிதனுக்கு நான்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி அவனை ஆறுதல் படுத்துவது, தேற்றுவது. இது மூன்றாவதாக எமக்கு இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கக்கூடிய போதனை. நான்காவதாக, அவனுடைய துன்பத்தை துயரத்தை நீக்கி விடுவதற்கு நாம் முயற்சி செய்வது, அவன் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து அவனை கலட்டி விடுவதற்கு முயற்சி செய்வது, நம்மால் முடியுமான அத்தனையையும் செய்து அவனை மீண்டும் பழைய நிலைக்கு ஆளாக்கி விடுவது, அவனை கை தூக்கி விடுவது. இந்த நான்கு வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு பீடைக்குட்பட்ட மனிதனை பார்க்கும் போது, ஒரு சோதனைக்குட்பட்ட மனிதனை பார்க்கும் போது, ஒரு இடுக்கண்ணில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனை பார்க்கும் போது இஸ்லாம் எமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சஹாபிகளை இதற்காக வேண்டி பயிற்றுவித்திருக்கிறார்கள். எப்பொழுதும் ஒரு மனிதனை பார்க்கும் போது இப்படியான நிலையிலே நீங்கள் கண்டால் இவற்றை நீங்கள் செய்து வர வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால நபூவத்துடைய வாழ்க்கையின் சஹாபிகளுக்கு சொல்லி வந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்குரிய ஒழுங்குகளை குர்ஆனிலே சொல்லித் தந்திருப்பது போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனை சொல்லித் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபிமார்கள் எப்பொழுதும் இரக்க சுபாவம் உள்ளவர்கள். அவர்கள் அடுத்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய இப்படியான கஷ்டங்கள் துன்பங்களை பார்க்கும் போது அவர்களுக்காகவே இறங்கி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இறங்கி இருக்கின்றார்கள் என்றால், வெறும் முஸ்லிம்களுக்காக வேண்டி மாத்திரம் இறங்கியவர்கள் அல்ல அல்லாஹ்வுடைய நபிமார்கள் ரசூல்மார்கள். அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹுவை எதிர்க்கக்கூடியவர்கள், அல்லாஹுடைய தீனோடு அதனை சுமந்தவர்களோடு மல்லுக்கு நின்றவர்கள், அல்லாஹுடையவும் இஸ்லாத்துடையவும் முஸ்லிம்களுடையவும் பரம வைரிகளுடனும் அவர்கள் அந்த எதிரிகளுக்கும் பகைவர்களுக்கும் ஏதும் ஏற்பட்டு விட்டதென்றால் அல்லது ஏற்படப் போகின்றதென்றால் இறங்கி இருக்கிறார்கள். இந்த வரலாற்றை நாம் குர்ஆனிலே படிக்கிறோம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலே படிக்கிறோம். நாமெல்லாம் இந்த மாதத்திலே அடிக்கடி பேசி வரக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சிறப்பான முன்மாதிரி நமக்கு இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே ஏக காலத்திலே நபியாக இருந்தவர்கள் தான் இன்னும் ஒரு கூட்டத்தாருக்கு நபி லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் இறை நிராகரிப்பு குஃப்ரோடும் இருந்தார்கள், சிறுக்கோடும் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, தன்னின சேர்க்கையிலே ஆண் ஆண் புணர்ச்சியிலே அவர்கள் ஈடுபடுபவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய போதனைகளை அவர்களில் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நேரத்திலே அவர்களை அழித்து விடும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த பணியை செய்வதற்காக வேண்டி பூமிக்கு வந்த மலக்குகள் அந்த ஊருக்கு செல்வதற்கு முன் அனித்தாயுள்ள ஊரிலே இருந்த நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்து விட்டுத்தான் சென்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து விட்டுதான் சொடம் என்ற அந்த பிரதேசத்துக்கு லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் வாழ்ந்த அந்த சொடம் என்ற பிரதேசம் இதுதான் இன்று இருக்கக்கூடிய அந்த டெட்சி, அந்த சாக்கடல் என்று சொல்வோமே அந்த இடத்தின் அன்றைய பேர் சொடம் என்பதுதான். சொடம் என்ற பதத்திலிருந்து பிறந்ததுதான் சொடமி, அதாவது ஓரினை சேர்க்கையை குறிக்கக்கூடிய அந்த பதம் சொடமி என்ற பதம். இன்று அது விடப்பட்டுதான் வேறு ஏதேதோ பதங்கள் ஆங்கிலேய மூலையிலே வந்திருக்கின்றது. அதுக்குரிய உண்மையான பதம் சொடமி என்பதுதான். அந்த ஊரிலே இருந்த மக்கள் அந்த வேலையை செய்து வந்ததனால் அதுக்குரிய பெயராக அந்த ஊருடைய பெயரை ஆக்கப்பட்டது சொடம். சொடமி என்ற பெயர் வந்தது தன்னினை சேர்க்கையை குறிப்பதற்கும். இது முக்கியமான பதமாக ஒரு காலத்திலே பயன்படுத்தப்பட்டது, என்று அது எடுபட்டு போய்விட்டது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் மலக்குமார்கள். வந்த நேரத்திலே நீண்ட காலமாக அவர்களுடைய மனைவிக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்திலே அந்த மனைவி சாரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இஸ்ஹாக் என்ற குழந்தை கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை சொல்லிவிட்டு தாம் போகும் வழியிலே உங்களை சந்தித்து விட்டு செல்வதற்கு வந்தோம், நம்முடைய பணி முக்கியமான பணி, இப்படித்தான் லூத்துடைய கூட்டத்தாரை அழிப்பதற்கு போகும் பணி என்று சொன்ன நேரத்தில் தான் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்களுக்காக வேண்டி வாதிட்டார்கள். அவர்கள் மனிதர்கள், ஏன் அவர்களை அழிக்கப் போகிறீர்கள்? அவர்களிலே அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் 300 பேர் இல்லையா, 200 பேர் இல்லையா, 50 பேர் இல்லையா, 40 பேர் இல்லையா, இல்லை ஒரு மனிதர் இல்லையா, லூத் என்ற ஒரு மனிதர் கூட அங்கு இல்லையா என்று அந்த மக்களுக்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பரிந்து பேசினார்கள். இது ஒரு நபியுடைய சுபாவம். அடுத்தவர் எவராக இருந்தாலும் சரிதான், அவருக்காக வேண்டி ஒரு அதாப், ஒரு தண்டனை, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது என்றால் அவர்கள் சகித்துக் கொள்ளவில்லை. இப்ராஹிம் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே இதனைத்தான் சொல்லி வைத்தான். அங்கே வந்த மலக்குகள் அவர்கள் இளைஞர்களுடைய தோற்றத்திலே வந்த போது ஆரம்பத்திலே இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கண்டு பயந்தார்கள். இவர்கள் புதிய ஒரு கூட்டத்தாரா இருக்கின்றார்களே என்று அவர்கள் சற்று திகிலுட்டார்கள். அந்த திகில் சென்றதற்கு பிறகு அவருக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் என்ற நன்மாராயமும் கிடைத்ததற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார்? நம்முடன் லூத்துடைய கூட்டம் சம்பந்தமாக விவாதிக்கிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி வைத்தான். மலக்குமார்களுடன் நபி அவர்கள் விவாதித்தார்கள். சகோதரர்களே, இதுதான் அடுத்தவருக்கு ஏற்படக்கூடிய துன்பம் துயரங்களின் போது ஒரு மனிதன் இலகுவதாக இருக்கிறது, இறங்குவதாக இருக்கிறது. அவனது உள்ளம் கசிய வேண்டும், அவனது உள்ளம் இறக்கப்பட வேண்டும், மனம் இறங்கி அவனுக்காக வேண்டி பேச வேண்டும், அவனுடைய துன்பத்தில் தானும் பங்கேற்க வேண்டும். அப்படியானவர்கள் எவராக இருக்கலாம்? நண்பர்களாக இருக்கலாம், பகைவர்களாக இருக்கலாம், அண்மையில் உள்ளவராக இருக்கலாம், தூரத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உறவினர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம். மனிதன் என்ற ஒரே ஒரு அளவுகோல் தான் நமக்கு தேவை. அவனுக்கு துன்பமா, துயரமா, க கஷ்டமா நஷ்டமா சகோதரர்களை அவனை மனிதன் என்ற வகையில் நாம் பார்க்க வேண்டும். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படித்தான் லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாரை பார்க்கிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல் குர்ஆனிலே ஒரு நீண்ட அத்தியாயத்திலே படிக்கிறோமே. அவர்களை ஒரு ஆழமான கிணத்திலே அவர்களது 11 சகோதரர்களும் சேர்ந்து ஆளுடைய உயிரை போக்கும் வண்ணம் ஒரு பெரும் வேலையை பார்த்ததை நாம் படிக்கிறோமே. அந்த கிணற்றிலே போட்டு விட்டு சென்று விட்டார்கள். நீண்ட காலங்களுக்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்துடைய ஒரு முக்கிய மந்திரியாக அமைச்சராக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய பெற்றோர்களோடு அவர்களது சகோதரர்கள் பாலஸ்தீனத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். பாலஸ்தீனத்திலே ஏற்பட்ட ஒரு உணவு தட்டுப்பாடு அந்த பாலஸ்தீனத்தையே அந்த காலத்திலே முற்றுமுழுதாக பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த நேரத்திலே எகிப்திலே உணவு பெற்று வரலாம் என்று தமக்கு தெரியாமல் அங்கிருந்து வந்தார்கள். அவர்களது 10 சகோதரர்களும் வந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது புதல்வர்கள் என்று அவருக்கு தெரியாது. கிரயம் கொடுத்துவிட்டு தமக்கு தேவையான உணவுகளை கொள்வனவு செய்துவிட்டு போகக்கூடிய நேரத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த வேளையிலே அவர்கள் வந்தவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டார்கள். தம்மை ஆழமான கிணற்றிலே போட்டு தனக்கு உபத்திரவம் செய்த இவர்கள் தான் இன்று என்னை யாரென்று புரியாமல் தெரியாமல் என்னிடத்திலே உணவு பெற்றுச் செல்வதற்காக வழி வந்திருக்கிறார்கள். கிரயம் கொடுத்தாவது வாங்கி பெற்றுக் கொள்வதற்காக வழி அந்த வந்த மக்களை அவர்களுக்கு உணவையும் கொடுத்து தானியங்களையும் வழங்கி அவர்கள் கொடுத்த கிரயத்தையும் அவர்கள் அறியாமல் கூடவே அவர்களுடைய பொதிகளுக்குள்ளே வைத்து அனுப்பியவர்கள் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கஷ்டத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்திலே தனது உயிருக்கும் முனை வைப்பதற்கு முனைந்த அந்த சகோதரர்கள் 11 பேருக்கும் 10 பேர் வந்திருந்தார்கள், ஒருவர் வந்திருக்கவில்லை. அவர்கள் அனைவருக்குமாக உணவு கொடுத்ததோடு மாத்திரமல்ல, தானியங்கள் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த அந்த கிரயத்தையும் கூட தனக்கு வேண்டாம் என்று அவர்கள் அறியாமல் திருப்பி அனுப்பிவிட்டவர்கள் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தை குர்ஆனிலே படிக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மதியனுக்கு போகக்கூடிய வழியிலே மதியனுக்கு நுழைந்த நேரத்திலே அங்கே ஒரு கூட்டத்தார் நீர் பெறக்கூடிய இடத்திலே இருந்து நீர் பெற்றுக் கொண்டும் தம்முடைய கால்நடைகளுக்கும் நீர் பெற்றுக் கொண்டு கொடுத்துக் கொண்டிருந்த நேரத்திலே இரண்டு பெண்மணிகள் ஒதுங்கி நின்று கொண்டு தம்முடைய ஆட்டை ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்ததை பார்த்து அவர்களிடத்திலே போய் உங்களது தேவை என்ன என்று கேட்டு அவர்கள் சொன்னார்கள். கேட்டபோது சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் தம்முடைய கால்நடைகளுக்கு நீர் பெற்றுக் கொண்டு போகும் வரைக்கும் நாம் இங்கே ஒதுங்கி காத்திருக்கிறோம் என்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பலவீனர்களுக்காக வேண்டி இறங்கினார்கள். அந்த பலவீனர்களான பெண்களுக்காக வேண்டி இறங்கி அவர்களுக்கு அவர்களுடைய மந்தைகளுக்கு நீர் பெற்றுக் கொடுத்தார்கள், நீர் போட்டினார்கள், உதவி செய்து அனுப்பினார்கள். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இஸ்லாம் இதுதான். மனிதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். எவருக்கு துன்பங்கள் துயரங்கள் வருகின்றனவோ அந்த நேரத்திலே இறங்கி போகும்படி, அவர்களுக்காக வேண்டி இறங்கி போகும்படி, அவர்களது துன்ப துயரங்களை அகற்றிவிடும்படி, அவர்களுக்கு நான்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லும்படி, அவர்களை தேற்றும்படி எமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. பலரை பார்க்கிறோம், கடன்பட்டோர்களை பார்க்கிறோம், வறுமை கோட்டிலே வாழக்கூடியவர்களை பார்க்கிறோம், விதவைகளை காண்கிறோம், கல்வி அறிவு போராதவர்களை பார்க்கிறோம், அனாதைகளை பார்க்கிறோம், அதே போன்ற சகோதரர்களை வீடற்றோர் தானியற்றோர் என்று ஏராளமான பேரை பார்க்கிறோம். பலகீனர்கள் என்று வெவ்வேறு வகையானவர்களை நாம் பார்க்கிறோம். வெவ்வேறு வகையான பலகீனர்களை எமது சமூகத்திலே நமக்குள்ளே நம்மை சூழ நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோமா இல்லையா? சகோதரர்களை புலனற்றோர்களை பார்க்கிறோம், அங்கவீனர்களை பார்க்கிறோம், வயோதிபர்கள், ஊமையர்கள், குருடர்கள், இப்படியானவர்களை எல்லாம் பார்க்கிறோமே. இவர்களை பார்த்து இறங்கும்படி எமக்கு இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. அல்லாஹு மீது உள்ள அன்பின் காதலின் காரணமாக மிஸ்கீனுக்கு, ஏழைக்கும் அனாதைக்கும் கைதிக்கும் உணவு கொடுக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி வைத்தான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்ல மக்கள் ஏழைக்கு கை கொடுப்பார்கள், அனாதைக்கு கை கொடுப்பார்கள், கைதிக்கும் கை கொடுப்பார்கள். கைதி சகோதரர்களே, சிறைப்படுத்தப்பட்டவன், அவனுக்கும் நீங்கள் உங்களால் முடியுமானதை செய்யுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அவனுக்கும் நீங்கள் வாழ்வு கொடுக்க வேண்டும். அவன் எவ்வளவு நாளைக்கு கைதியாக வைத்துக் கொண்டிருப்பது? அவன் வாழ்வதில்லையா? அவன் மனித பிறவி இல்லையா? சகோதரர்கள் இவனுக்காக வேண்டி இறங்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபுக்குல் ஆனி, ஃபுக்குல் ஆனி, கைதியை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். கைதியை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி வைத்தார்கள். வாத்இமுல் ஜாயே, பசித்தவருக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி வைத்தார்கள். பசியில் இருக்கிறான், அவனுக்கும் நீங்கள் இறங்குங்கள். வஊதுல் மரீப், பிணியுற்று இருக்கிறான், சுகயீனனாக இருக்கிறான், அவனை நீங்கள் சேமம் விசாரியுங்கள் என்று சொல்லி தந்தார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இயலாதவர்கள், நோயுற்றவர்கள், வசதி இல்லாதவர்கள், ஒருவேளை சொற்றுக்காய் ஆகாயத்தை அன்னார்ந்து பார்த்த வண்ணம் பொழுதுபோக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் பார்த்து நாம் மனம் இறங்க வேண்டும், அவர்களுக்காக வேண்டி உதவ வேண்டும். சகோதரர்களே, சில வேளை பாருங்கள், சில கடைகளுக்கு நீங்கள் போய் பார்த்தால் 13, 14, 15 வயதில் உள்ள பதின்ம பருவத்து பிள்ளைகள், எமக்கு எத்தனை பேருக்கு அவர்களை பார்த்து இரக்கம் வருகிறது. ஆஹா, கல்வி பெற வேண்டிய ஒரு காலம், படிக்க வேண்டிய பருவத்திலே இவன் எதற்காக வேண்டி இந்த நேர காலத்திலே இந்த தொழிலே இருக்கிறான்? வறுமையா, அல்லது பெற்றோரின் அத்திரத்தையா, கவனையினமா, அல்லது படிப்பென்றவர்களுக்கு பாகக்காயாய் வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறதா? படிக்க வேண்டிய காலத்திலே, கல்வி பெற வேண்டிய காலத்திலே, கல்விக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் காலத்திலே வைத்துக் கொண்டு இவன் இன்று இப்படியாக தொழில் செய்து கொண்டிருக்கிறானே. ஒரு கடையிலே சாதாரண சிப்பந்தியாக இருக்கிறானே, ஒரு தோட்டத்திலே போய் ஹார்ட் லேபர் செய்கிறானே, ஒரு வாய்க்காலையே போய் இப்படியான வேலையில் ஈடுபட்டு இருக்கிறானே. இவர்கள் எத்தனையோ பேரை நாம் பார்க்கின்றோமா இல்லையா? என்னுடைய உள்ளம், உங்களுடைய உள்ளம் சகோதரர்களே, நெஞ்சிலே கை வைத்து கேட்போம். நாம் நெஞ்சு நெகிழ்ந்து இந்த மனிதனை, இந்த மாணவனை நாம் பார்த்திருக்கிறோமா? இந்த மாணவனை பற்றி இந்த சமுதாயத்தில் ஒரு காலத்திலே இவனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கணமாவது நாம் அவனை பார்க்கும் போது சிந்தித்திருக்கிறோமா? நமது பிள்ளையை அந்த நிலையிலே காண்பதை நாம் சகித்துக் கொள்வோமா? சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சிறுவர்களுக்கு இறங்கினார்கள். சிறுவர்களை இப்படித்தான் பார்த்தார்கள். அவர்களுக்கு தேவையானது தேவையான காலத்திலே கிடைக்கவில்லையா? அவர்கள் சமூகத்திலே அவர்கள் கவனிப்பாரற்று போயிருக்கிறார்கள், கவனிப்பாரற்றவர்களாக போயிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாதியற்றவர்கள், நலிவுற்றவர்கள், கவனிப்பாரற்றவர்கள், இவர்களை எல்லாம் பார்க்கும் போது நாம் இறங்க வேண்டும். அடுத்து அந்த மனிதனுக்கு, அந்த பிள்ளைக்கு, அந்த மாணவனுக்கு அவனுக்கு உரிய அடுத்த வேலையை நாம் செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய கடமை. சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ஃபம்மல் யதீம ஃபலா தக்ஹர், நபியை பார்த்து அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், அனாதையை நீர் அடக்கி ஒடுக்காதீர், அனாதையை நீர் அடக்கி ஒடுக்காதீர். ஏன் நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த கட்டளையிட்டான்? அனாதை ஒரு தந்தையின் அன்புக்காய் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, எனக்கு தந்தை இல்லையே என்று அந்த தந்தையுள்ள தன்னை ஒத்த மாணவர்களை, பிள்ளைகளை பார்க்கும் போது இயங்கக்கூடியவன் தான் ஒரு அனாதை. என்னை கவனிப்பதற்கு, முறையாக கவனிப்பதற்கு ஆள் இல்லையே, என்னுடைய தேவைகளை சீராக நிறைவேற்றித் தருவதற்கு ஆள் இல்லையே, என்னை எல்லாரும் அடக்கி வைக்க பார்க்கிறார்களே, என்னை எல்லாரும் ஓரக்கம் கொண்டு பார்க்கிறார்களே, என்னை எல்லாரும் ஒரு வகையாக பார்க்கிறார்களே, இது என்ன எனக்கு கிடைத்த இப்படியான ஒரு நிலை என்றெல்லாம் விரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும். அந்த அனாதையை நீங்கள் உங்கள் பிள்ளையை, சொந்த பிள்ளையை போன்று நீங்கள் பார்க்க வேண்டும், அவனுக்காக இறங்க வேண்டும், அவனது தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதுதான் நபி அவர்களுக்கு கட்டளை. நபியே, ஒரு காலத்திலே நீங்களும் அனாதையாக இருந்தவர்கள், அலம் யஜிதுக யதீமன் ஃஆவா, அல்லாஹ் உங்களை ஒரு அனாதையாக கண்டு உங்களுக்கு அவன் வாழ்க்கையை தந்தான். நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை. இந்த நிலையிலே அனாதை ஒருவரை நீங்கள் கண்டால் அவரை நீங்கள் அடக்கி ஒடுக்க பார்க்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி வைத்தான். அருமையானவர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதன் சார்ந்த ஒரு புத்திமதியும் முழுக்கமும் தான் யார் யாரெல்லாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லலுற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, கஷ்டங்கள் நஷ்டங்களிலே சிக்குண்டு தவிக்கிறார்களோ, அவர்களை பார்த்து நாம் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இப்படியானவர்களை பார்த்து நாம் சந்தோஷப்படவும் கூடாது. நாம் கஷ்டப்பட்டவரை பார்க்கிறோம், பீடைக்குட்பட்டவரை பார்க்கிறோம், விபத்துக்குள்ளானவரை பார்க்கிறோம், பிணியில் மாட்டிக்கொண்டவரை பார்க்கிறோம், கடனாளியை பார்க்கிறோம். ஒரு காலத்திலே நல்ல நிலையில் இருந்தார், ஒரு காலத்திலே செழிப்பான வாழ்க்கையில் இருந்தார். திடீரென அவருக்கு ஏற்பட்ட கஷ்டம், திடீரென ஏற்பட்ட அவருடைய நஷ்டம், இன்று அவர் ஒரு சாதாரண புஷ்பைக்கும் கூட ஓடுவதற்கு வழியில்லாத நிலையிலே வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அவருடைய அந்த நிலை, ஒரு காலத்தில் அவர் இருந்த அந்த நிலையை எண்ணி பார்த்து அவருடைய உள்ளம் எப்படி வேதனைப்படும். அந்த வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவனை பழைய நிலைக்கு ஆளாக்கி விடுவதற்கு உதவுவதற்கின்றது. அது உண்மையிலேயே சகோதரர்களே, அது பெரிய ஒரு மனசு வேண்டும். நம்முடைய தாராள தன்மை அதுவாகத்தான் இருக்கும். அந்த மனிதனை மீண்டும் ஆளாக்கி விடுவது, அந்த மனிதனை கை தூக்கி விடுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதன் மூலம் சகோதரர்களே, அந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய அந்த வேலையை விட்டுவிட்டு, ஆஹா, கிடைக்க வேண்டியது கிடைத்திருக்கிறது, ஒரு காலத்தில் எனக்கு என்ன செய்தான் தெரியுமா இவன், இப்படியெல்லாம் நாம் பேசிக் கொள்கின்றோம். சகோதரர்களே, இப்படியெல்லாம் நாம் பேசிக் கொள்கிறோம். ஒரு காலத்திலே அவருடைய வாகனம் என்ன, அவருடைய கடை என்ன, அவருடைய வருமானம் என்ன, அவருடைய பேச்சு என்ன, ஒரு காலத்தில் என்ன ஏறிட்டு கூட பார்க்காதவன் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான், பட்டுமாயட்டும். சகோதரர்களே, இது இஸ்லாம் அல்ல, இது இஸ்லாம் அல்ல. ஒருவர் துன்புற அதனை பார்த்து மற்றவர் இன்புற, இத்தகைய ஒரு இஸ்லாத்தை நாம் படிக்கவில்லை சகோதரர்களே. அடுத்தவர் கஷ்டப்படுவதை பார்த்து அதற்காக வேண்டி இறங்குவதைத்தான் இஸ்லாம் எமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், லா துஹிரு ஷமாத்த லி அகீக் ஃபயர்ஹமஹுல்லாஹு வயப்தலியக், உமது சகோதரனுக்கு அவரின் இடுக்கண்ணை இடுக்கண் குறித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டாம். உமது சகோதரனுக்கு அவரின் இடுக்கண் குறித்து, துன்பம் குறித்து நீர் உமது சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டாம். என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டிவிட்டு உமக்கு சோதனையை ஏற்படுத்துவான். அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டிவிட்டு உமக்கு சோதனையை ஏற்படுத்துவான். அந்த நிலையிலே நீர் அவரை பார்த்து குதூகலிக்கிறீர், அதனை பார்த்து இன்புறுகிறீர், அதில் குளிர் காய்கிறீர். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவரை அந்த நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு ஆளாக்கிவிட்டு உமக்கு சோதனையாக இறக்கி விடுவான். அந்த அவருடைய கஷ்டத்தை பார்த்து எள்ளி நகையாடிய எனக்கு நாளை அல்லாஹுத்தால் அதே கஷ்டத்தை கொண்டு வந்து விடுவான். சகோதரர்களே, நபி அவர்களுடைய எச்சரிக்கை, கவனமாக இருக்க வேண்டும். நாமெல்லாம் ஜாஹிலியா காலத்தை பற்றி பேசுகின்றோமே, இன்றும் கூட சொல்லுவோமே, படிப்பறிவற்றவர்கள், மனித வாழ்க்கை என்றால் அதுக்கு அர்த்தம் தெரியாதவர்கள், நாகரிகமற்றவர்கள், மனிதாபிமானமற்றவர்கள், மௌட்டிக கொள்கைகள் எல்லாம் தலைவிருத்தாடிய காலம் என்று சொல்லுகின்றோமே, அந்த அஞ்ஞான யுகத்து அரபு மக்களிடத்திலே சில நல்ல போற்றத்தக்க குணங்கள் இருந்தன. அவற்றுள் ஒன்றுதான், தன்னுடைய பரம வைரியாக இருந்தாலும் சரிதான், அவனுக்கு ஏதும் கஷ்டம், துன்பம், பீடை, பிணி ஏற்பட்டு விட்டால் அதனை பார்த்து அடுத்தவன் சந்தோஷப்பட மாட்டான். நபி அவர்களிடத்திலே அது கோத்திரம் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு தம்முடைய இஸ்லாத்தை மீள்பிரகடனம் செய்வதற்காக வேண்டி வந்திருந்தது. ஏற்கனவே நபி அவர்களுடைய சஹாபிகள் மூலமாக இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள். நபி அவர்களிடத்திலே வந்த நேரத்திலே தாம் ஜாஹிலியா காலத்திலே தமக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்த ஐந்து குணங்களை பற்றி சொன்னார்கள். பெற்றிருந்தோம், இன்றும் முஸ்லிமான நிலையிலும் அந்த ஐந்து குணங்களும் நம்மிடத்தில் இருக்கின்றன. நீங்கள் அதில் எதனையும் விருத்தாலே தவிர, நபி அவர்களே, அந்த ஐந்து குணங்களில் எதுவும் உங்களுக்கு வெறுப்பா இருந்தால் நாம் அதனை விட்டு விடுவோம், இல்லை என்றால் நம்மிடத்தில் இன்னும் இருக்கின்றன. சொல்லும் போது சொன்னார்கள், அஷ்ஷுக்ரு இந்த ரஹா, சரியான நிலையிலே நன்றி செலுத்தி வாழ்வோம். சபுரு இந்தல் பலா, சோதனையான காலத்திலே பொறுமையை கை கொள்வோம். இறைவனின் அழப்பு விதியின் நடப்பை நாம் பொருந்திக் கொள்வோம். யுத்த களங்களிலே உண்மையாக நடந்து கொள்வோம். இறுதியாக சொன்னார்கள், எதிரிகள் பகைவர்களின் இடுக்கண்களை பார்த்து சந்தோஷப்படுவது நமக்குள்ளே இல்லை என்று சொன்னார்கள். ஜாஹிலிய காலத்தில் அவர்களிடத்திலிருந்து அருமையான ஐந்து குணங்களை சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே. அதில் இறுதியாக சொன்னார்கள், ஐந்தாவதாக சொன்னார்கள், எதிரிகளுக்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு கஷ்டத்தை பார்த்தும் நாம் சந்தோஷப்படுவது இல்லை. ஜாஹிலியா காலத்து பகைமையை வர்ணிப்பதற்கு நாம் பகைமை என்றால் அதற்கு உதாரணம் காட்டுவதற்கே ஜாஹிலியா காலத்தை பற்றி தானே சொல்லுவோம். பகைமை என்றால் அதற்கு உதாரணம் காட்டுவதே ஜாஹிலியா காலத்து மக்களை தானே. அவர்களிடத்தில் அன்று இருந்த அந்த ஜாஹிலியா காலத்திலே இருந்த நல்ல பண்புகளில் ஒன்றுதான் சகோதரர்களே, தம்முடன் பரம வைரியாக இருந்தவன் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால் இவன் தாங்கிக் கொள்ள மாட்டான், அதனை பார்த்து இவன் சந்தோஷப்பட மாட்டான். சகோதரர்களே, அந்த நிலை நம்மிடத்தில் இருக்கின்றதா? இஸ்லாம் தான் ஒரு பக்கம் வைப்போமே, ஜாஹிலிய காலத்தின் அந்த பண்பாட்டு மட்டத்திலாவது நாம் இருக்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் மனிதத்தை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. ஒரு மனிதனை கஷ்டத்தின் போது நாம் எப்படி பார்க்க வேண்டும், ஒரு மனிதனை நஷ்டத்தின் போது நாம் எப்படி பார்க்க வேண்டும், ஒரு மனிதனை அவலத்தின் போது நாம் எப்படி பார்க்க வேண்டும், சகோதரர்களை இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். முதலாவதாக அல்லாஹ்வை புகழ வேண்டும், அந்த நிலையிலிருந்து என்னை பாதுகாத்து வைத்ததற்கு. இரண்டாவதாக அவனுக்கு நான்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல வேண்டும், அவனை தேற்ற வேண்டும். மூன்றாவதாக அவனை அந்த நிலையிலிருந்து அவனை கை தூக்கி விடுவதற்கு முயல வேண்டும். சகோதரர்களே, இந்த பண்புகளை, இந்த ஏற்பாடுகளை நமக்குள்ளே நாம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நமக்குள்ளே இந்த நிலையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இறுதியாக சகோதரர்களை, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவத்தை ஞாபகத்திலே வைப்போம். அவர்கள் அமீருல் முஃமினீனாக, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஹலீஃபாவாக, முஃமின்களின் தலைவராக இருந்த ஒரு காலம், ஏராளமான பிரதேசங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த காலம், ஓரிரு முஸ்லிம்கள் அல்ல, நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அல்ல, இலட்சக்கணக்கான முஸ்லிம்கள் தம்முடைய நிர்வாகத்தில் இருந்த காலத்தில் கூட, தனிப்பட்ட தேவைகள் உள்ள மக்களை தானே சென்று பார்த்து கவனித்து வரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபா அவர்களை பார்க்கிறார்கள், ஒரு வீட்டுக்குள் போய் வருகிறார்கள். அடுத்த நாள் காலையிலே அந்த வீட்டுக்கு போய் பார்க்கிறார்கள். உமர் வந்த செய்தி சங்கதி என்னவாக இருக்கும்? அங்கே உள்ளே நுழைந்து பார்த்தால் ஒரு பெண்மணி இருக்கிறாள், அவளால் எழுந்து நடமாட முடியாது, அவளுக்கு கண் பார்வையும் இல்லை, ஒரு வயது முதிர்ந்த நாடு, ஒரு கிழவி, பார்க்கவும் முடியாது, எழுந்து நடமாடவும் முடியாது. அந்த பெண்ணிடத்திலே போய் கதை கொடுத்தார்கள். தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு இரவு வந்த அந்த மனிதருடைய கதை என்ன என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அந்த பெண்மணி, இவ்வளவு காலம் தொட்டு அவர்தான் என்னை கவனித்து வருகிறார். ஒரு ஹலீஃபா இரவு நேரத்தில் போய், அவளுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை சகோதரர்களே, கவனிப்பாரற்ற ஒரு பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்த மாது, புலன் இல்லை, கண் புலன் இல்லை, பார்வை புலன் இல்லை, நடக்க முடியாது. அந்த பெண்மணிக்கு வேறு யாரும் கவனிப்பதற்கு ஆதரவற்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு போய் தான் அவர் அரசாட்சியில இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்பதையும் மறந்துவிட்டு, இது அவர்களுடைய தினசரி வேலை சகோதரர்களே, இரவிலே அந்த பெண்மணியை சென்று பார்த்து அந்த பெண்மணிக்காக இறங்கி அந்த பெண்மணி சொல்வதை பாருங்கள், அவர் தான் என்னை இவ்வளவு காலம் தொட்டு என்னை கவனித்து வருகிறார், நேற்று இன்றல்லப்பா இவ்வளவு காலமாக என்னை கவனித்து வருகிறார், எனக்கு என்னை சரி செய்து விடக்கூடியதையும் எனக்கு அவர் தான் கொண்டு வருகிறார், என்னை சரி செய்து விடக்கூடியதையும் அவர் தான் எனக்கு கொண்டு வருகிறார். அப்படி என்றால் என்ன, எனக்கு மாற்றாடை வேண்டும், என்னுடைய தலையை சீவி விட வேண்டும், எனக்கு மாற்றாடை வேண்டும், என்னை சரி செய்து விட வேண்டும், என்னுடைய உடம்பை துப்புரவு செய்து விட வேண்டும், என்னுடைய உடைகளை மாற்றிவிட வேண்டும், என்னுடைய தலையை சீவி விட வேண்டும், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், என்னுடைய படுக்கையை அவர் சுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது, அதனுடைய படுக்கைக்கு தேவையானதை மாற்ற வேண்டும், எனக்கு சரி செய்து விட தேவையானதை எல்லாம் அவர் தான் கொண்டு வருகிறார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அசுத்தத்தையும் என்னை விட்டு அவர் தான் வெளியேற்றுகிறார். அந்த பெண் பெண்ணுடைய மலத்தையும் அவள் அந்த பெண்மணி என்ன செய்ய படுத்த படுக்கீரை அப்படியே மலம் போய்விட்டு அந்த பெண்ணுடைய மலத்தையும் ஒரு கலீஃபாவாக இருந்து கொண்டு துப்புரவு செய்யும் வேலையை செய்திருக்கிறார்கள். இது ஒரு மனிதத்தின் போரால் செய்தது சகோதரர்களே. கிடக்கட்டும், யாரோ ஒரு பெண், அவளுக்கு உரிமை கோருவதற்கு யாரும் இல்லையா, அவளை பார்ப்பதற்கு யாரும் இல்லையா, உறவினர்கள் நண்பர்கள் யாரும் இல்லையா என்றெல்லாம் அவர் அவர்கள் தேடி பார்க்கவும் இல்லை. இப்படிய ஒரு கடமை, நான் ஒரு மனிதன், என்னை போன்ற ஒரு மனிதனுக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாளை இன்று இல்லாவிட்டாலும் நாளை என்ன நிச்சயம்? இதே நிலைக்கு நானாளாகிவிட்டேன் என்றால் என்னை கவனிப்பதற்கு ஒருவர் தேவையே. அப்படித்தான் ஹபரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு யோசித்தார்கள் சகோதரர்களே. எனவே அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, நமது வாழ்க்கையிலே கஷ்டப்படக்கூடியவர்களை, நஷ்டப்பட்டிருப்பவர்களை, துன்பப்பட்டுக் கொண்டிருப்பவர்களை எல்லாம் அன்றாடம் நமக்குள்ளே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் யாராக இருக்கலாம், நமக்கு அது அந்த பிரச்சனையே கிடையாது. அவர்களது உறவினர்கள் கவனிக்கிறார்களா இல்லையா, அது நமக்குரிய கேள்வியும் அல்ல. அவர்களது நண்பர்கள் உற்றத்தார் சுற்றத்தார் கவனிக்கிறார்களா பார்க்கிறார்களா இல்லையா, அது நமக்குரிய ஜொப்பும் அல்ல. நான் அவனை கவனிக்கிறேனா, நான் என்னுடைய கவனமும் கவனிப்பும் அவருக்கு கிடைக்கின்றதா? இப்படி சிந்திப்போம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படித்தான் அடுத்தவர்களை பார்த்தார்கள். துன்பத்தில் இருக்கும் போது இந்த நிலைக்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். குறிப்பாக எவரும் கஷ்டத்தில் இருக்கும் போது, துன்பத்தில் இடுக்கண்ணில் இடரில் இருக்கும் போது நாம் ஒரு நாளும் அதனை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது, அதில் குளிர்காயவும் கூடாது. அதை பார்த்து நாம் ஒரு நாளும் யாரிடமாவது சந்தோஷப்பட்டு பேசிவிடவும் கூடாது சகோதரர்களே. தடை செய்யப்பட்டது. எத்தனையோ பேர் நன்றாக இருந்தவர்களை பற்றி நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் எப்படியும் நடந்திருக்கலாம். அதுவல்ல என்னுடைய விவகாரம். என்னுடைய விவகாரம் அவனை நான் மனிதனாக பார்க்கின்றேனா? சகோதரர்களை, இந்த நிலைக்கு நாம் நம்மை பயிற்றுவிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய உள்ளங்களையும் பிறருக்காக இறங்கக்கூடிய, இழகக்கூடிய, கசியக்கூடிய உள்ளங்களாக ஆக்கி வைப்பானாக. அடுத்தவர்களுடைய துன்பம் துயரங்களை கண்டு அவர்களுக்காக வேண்டி அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தையும் தாராள மனப்பான்மையும் ஏற்படுத்தி எமது உள்ளங்களிலே மனிதத்தை வாழ வைப்பானாக. அடுத்தவர்களுடைய துன்பம் துயரங்களை கண்டு அல்லாஹுவை புகழ்ந்து நாம் வாழக்கூடிய அதே சமயத்தில் அவற்றை கண்டு சந்தோஷப்படக்கூடிய நிலையில், அந்த கேடு கட்ட மடுபோசமான நிலையில் நம்மை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ செய்யாதிருப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.